புரோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி மூத்தமிழ் ஓசையை சிவமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று பிப்ரவரி மாதம் 14 தேதி சனிக்கிழமை 2026 ஆண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேலாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் குறிப்பறிதல் என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு குறட்ப. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். தன்னிடம் நெருங்கிய பொருளின் வடிவத்தை நிறத்தை தானே பிரதிபலிக்கும் பளிங்கு போல ஒருவரின் நெஞ்சத்துள் மனதுள்ளே இருக்கும் உணர்வுகளை அவரது முகம் உடனுக்குடன் காட்டிவிடும் என விளக்கம் தருகின்றனர். பளிங்கு தன்னருகே உள்ள பொருளை உள்ளது போல பிரதிபலிப்பது பளிங்கின் இயல்பாகும். அதுபோலவே நெஞ்சத்துள்ளே இருக்கும் எண்ணங்களை மிக நிகராக முகம் பிரதிபலித்துவிடும். பளிங்கு புறப்பொருளை அகத்தில் காட்டும், முகம் அகப்பொருளை புறத்தில் காட்டும். ஒருவர் தனது மனதில் எழும் மகிழ்ச்சி, வெறுப்பு, துக்கம், கோபம் முதலான உணர்வுகளை அவரது முகபாவங்கள், அங்கு அசைவுகள், மொழி பயன்பாடு போன்றவை வெளிப்படுத்திவிடும். ஒருவரது அகநிலை முகத்தின் நிழலாகவே புலப்படும். குறிப்பறிதலை முன்னம் காட்டி முகத்தின் உரையா எனும் அக 400 பாடல் வரியும், முன்னம் முகத்தின் உணர்ந்தவர் எனும் புற 400 பாடல் வரியும் விளக்கி நிற்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒழிப்பினும் உள்ளம் பிறந்ததே முகம் என்ற முதுமொழியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற முதுமொழியையும் நாம் அறிவோம். ஒருவர் மற்றவரது எண்ணங்களை உணர்வுகளை குறிப்பால் உணர்ந்து செயற்படுதல் நன்மை பயக்கும். முகம் நோக்கி அறிதல் குறிப்பறிதலாம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தென்னிந்திய திரைப்படத்துறையிலே பல மறக்க முடியாத பாடல்களை தந்த கவியரசர் கண்ணதாசன் தொடர்பான சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று இப்போது இடம்பெற இருக்கின்றது. கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவி புலமை நாம் யாவரும் அறிந்ததே. செட்டி நாடு என அழைக்கப்படும் காரைக்குடியை பூர்வீகமாக கொண்ட, முத்தையா என இயற்பெயர் கொண்டவர், கிருஷ்ணன் மீதான பக்தி காரணமாக தனது பெயரை கண்ணதாசன் என மாற்றிக்கொண்டவர், பல்லாயிரக்கணக்கான பாடல்களை தமிழ் திரையுலகிற்கு படைத்த மாமேதை, தனது சூழ்நிலைக்கேற்ப திரைப்பட பாடல்கள் சிலவற்றை திரைப்படங்களிலே போற்றியிருக்கின்றார். அவ்வாறான சூழ்நிலை சார்ந்த பாடல்கள் இரண்டை உங்களோடு பகிர்ந்து சிறப்பிப்பதற்காக வான் அலைகளினூடாக வந்து உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தனது மகளின் திருமணத்திற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்த சமயம், திருமணம் நடக்க சில தினங்களே இருந்த நிலையில் தனக்கு பணம் தருவதாக சொன்ன ஒருவர் பணம் தரவில்லை. தன் மகளின் திருமணம் என்ன ஆகும் என கண்கள் கலங்கி கடவுளை வேண்டினார் கவிஞர். அந்த சமயம் தேவர் பிலிம் சாரின் தெய்வம் படத்துக்கு பாடல்களை எழுத அழைப்பு வந்தது. கவிஞர் தன் சொந்த பிரச்சினையை மறந்து பாடலை எழுத ஆரம்பித்தார். அவர் ஒரு கண்ணன் பக்தன் என்பது எல்லோருக்கும் தெரியும். முத்தையா என்ற தனது இயற்பெயரை கண்ணதாசன் என புனைப்பெயராக மாற்றியவர் கண்ணனின் மீதுள்ள பக்தி காரணமாக. இந்த பாடல் முருகனை பற்றி எழுத வேண்டிய பாடல். அந்த பாடலை தன் உதவியாளருக்கு சொல்லிக் கொண்டு இருந்தார். அவரும் அந்த வரிகளை எழுதி கொண்டு இருந்தார். அப்போது பக்கத்து அறையில் இருந்த சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் அந்த வரிகளை கவனித்தார். கண்ணதாசனுடன் மிக நெருக்கமாக பழகியவருக்கு அவரின் மனநிலை அவர் பாடலில் வெளிப்படுத்துவார் என்பது வெளிப்படையாக தெரியும். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா என்ற பாடலில் தேவரின் குலம் காக்கும் வேலையா என்ற வரி சாண்டோ சின்னப்பா தேவருக்கு மிகவும் பிடித்துவிட்டு மகிழ்ந்து ரசித்து பாராட்டினார். கவிஞரின் வரிகள் ஏதோ குறிப்பால் உணர்த்துகின்றன என்பதை புரிந்து அவரின் நிலையை அறிந்து கொண்டு 100,000 ரூபாய் பணமும் தேவரின் கல்யாண மண்டபத்தில் திருமணத்தை இலவசமாக நடத்த அனுமதியும் கொடுத்தார். தான் என்னதான் கண்ணனின் பக்தனாக இருந்தாலும் அவருடைய குலதெய்வமான முருகன்தான் இந்த சூழ்நிலையில் காப்பாற்றினார் என்று உளமாற மகிழ்ந்தார் கவிஞர் அவர்கள். இன்னொரு சமயம் இயக்குனர் பீம்சிங் அவர்களின் இயக்கத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாவ மன்னிப்பு படத்திற்காக பாடலை எழுத அமர்ந்திருக்கின்றார் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள். கவிஞருக்கு அந்த நேரம் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. தொலைபேசி அழைப்பில் பேசிவிட்டு பாடலை எழுத ஆரம்பித்தார். இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் கவிஞரின் முகத்தை பார்த்தவுடன் ஏதோ ஒன்று நடந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். பாடலுக்கான சூழ்நிலையை இயக்குனர் சொல்லிக் கொண்டிருந்தார். கவிஞரின் முகம் வாடியிருந்ததை அவதானித்த மெல்லிசை மன்னர் அவர்கள், என்ன கவிஞரே, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். அதற்கு கவிஞர் அவர்கள் சிரித்துக் கொண்டே ஒன்றுமில்லை என்று பதிலளித்தார். கதையையும் சூழ்நிலையையும் கேட்டவுடன் பாடலை எழுதி முடித்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவசரமாக கிளம்பினார் கவிஞர் கண்ணதாசன். மெல்லிசை மன்னர் அவர்கள் தன்னுடைய வண்டியிலே அவரை இறக்கிவிட்டு மறுபடியும் கேட்டார், என்னப்பா ஏதாவது பிரச்சனை என்றால் சொல்லு. அப்போது நடந்தவற்றை மெல்லிசை மன்னரிடம் கூறினார் கவிஞர் அவர்கள். அவருக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் கடன் தொல்லை காரணமாக அவருடைய வீட்டை இழக்க வேண்டிய அறிவித்தல் வந்திருப்பதாகவும் வீட்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு போகுமாறும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எப்படி ஒருவரால் சிந்திக்க முடியும்? ஆனால் கவிஞரோ வழக்கம் போல தன் நிலையை இந்த பாடலில் விளக்கியிருப்பார். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக ஒரு சிறப்பு கண்ணோட்டம். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை திருநாட்டினுடைய சுதந்திர தினம் நினைவு கூறப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த சுதந்திர தினத்திலே சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சிங்கள மொழியிலே தேசிய கீதத்தை இலங்கை மக்களுக்காக எழுதி கொடுத்த ஆனந்த சமரக்கோன் தொடர்பான பதிவொன்றை தருவதற்காக நிகழ்ச்சியிலே உங்களுடன் வான் அலைகளின் ஊடாக இணைந்திருப்பவர் வைஷ்ணவி புவிதரன் அவர்கள்.
வணக்கம். ஆனந்த சமரக்கோன் ஒரு தேசிய கீதத்தின் கொலையும் மறைக்கப்பட்ட கசப்பான உண்மைகளும். இலங்கையின் தேசிய கீதமான ஸ்ரீலங்கா மாதா பாடலை இயற்றி அதற்கு இசையமைத்த மகா கலைஞன் ஆனந்த சமரக்கோனின் மரணம் என்பது வெறும் தற்கொலை அல்ல, அது ஒரு படிப்பாளியின் ஆன்மா சிதைக்கப்பட்டதால் நேர்ந்த துயரம். 1940களில் அவர் நமோ நமோ மாதா என்ற இந்த பாடலை உருவாக்கிய போது அது இலங்கையின் பெண்மோத்தன்மையையும் அழகையும் போற்றும் ஒரு உன்னத படைப்பாகவே இருந்தது. 1951 இது தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் தான் துரதிஷ்டவசமாக அரசியல் மற்றும் மூட நம்பிக்கை நாடகங்கள் அரங்கேறின. அக்கால பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட சில அரசியல் குழப்பங்களும் பிரதமரின் மரணத்திற்கும் தேசிய கீதத்தின் வரிகளே காரணம் என சில சோதிடர்கள் கிளப்பிவிட பாடலின் ஆரம்பத்திலே இருந்த நமோ நமோ மாதா என்ற சொற்களில் உள்ள கணங்கள் நாட்டுக்கு அசுபமானது என்று அபத்தமான வாதத்தை முன்வைத்து ஆனந்த சமரக்கோனின் கடும் எதிர்ப்பையும் மீறி 1961 அந்த வரிகள் ஸ்ரீலங்கா மாதா என மாற்றப்பட்டன. தனது அனுமதியின்றி தனது ஆகச் சிறந்த படைப்பின் தலையை துண்டித்து விட்டார்கள் என மனமுடைந்த அவர் தனது படைப்பை கொன்று விட்டார்கள், இனி நான் வாழ்ந்து என்ன பயனும் இல்லை என உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தனது வாழ்வியை முடித்துக் கொண்டார். இத்தனை பெரிய வரலாற்று துரோகம் ஏன் என்றும் இலங்கை பாட புத்தகங்களில் இடம்பெறவில்லை என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு கலைஞனின் மரணத்திற்கு பின்னால் இருந்த அரசியல் தன்னிச்சையான போக்கையும் பகுத்தறிவிட்டு சோதிட நம்பிக்கையையும் மாணவர்களுக்கு சொல்வது அரசுக்கு சர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதனால் பாடப்புத்தகங்களை அவரை ஒரு சிறந்த கலைஞராக மட்டுமே சித்தரித்து உண்மையை மறைத்துவிட்டன. இதன் பின்னணியில் இருந்த இனவாதம் மற்றும் அதிகார வர்க்க மனப்பான்மை கவனிக்கத்தக்கது. அன்று தமிழ் மொழி தேசிய கீதம் எவ்வாறு மெல்ல மெல்ல புறக்கணிக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு மேலாதிக்க போக்குத்தான் சிங்கள கலைஞரான சமரக்கோன் மீதும் ஏவப்பட்டது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு கலைஞனின் படைப்புறுப்பையை மதிக்காமல் தங்களுக்கு வேண்டியபடி மாற்றியமைக்கலாம் என்ற அகங்காரம் அன்றே தொடங்கிவிட்டது. ஒரு மொழியின் அல்லது ஒரு கலைஞனின் அடையாளத்தை சிதைப்பது என்பது அடிப்படை ஒரு விதமான கலாச்சார ஒடுக்குமுறைதான். ஆனந்த சமரக்கோடின் வரலாறு என்பது ஒரு வெற்றி செய்தி அல்ல. அது அதிகாரத்தாலும் மூட நம்பிக்கையாலும் ஒரு கலைஞன் எப்படி வேட்டையாடப்பட்டான் என்பதற்கான சாட்சி. உண்மையான வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதே அந்த மகா கலைஞனுக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதையாக இருக்கும். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி புவிதரன். வணக்கம் நேயர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய பிப்ரவரி மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் இன்று பிப்ரவரி மாதம் 14 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20, பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற நெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சிறப்பு ஒன்று கூடல் பிப்ரவரி மாதத்துக்கான ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு சொற்பொழிவு ஒன்று. புலம்பெயர் தேசங்களிலே தமிழை அடுத்த தலை முறையினருக்கு கொண்டு செல்வதிலே சிறப்பாக பணியாற்றி வருகின்ற ஆக்லாந்து மாநகரில் வாழ்ந்து கொண்டு வருகின்ற திருவாளர் குருபரன் அவர்கள் அவருடைய புதல்வியாரின் சிறப்பு சொற்பொழிவு கடந்த வாரம் எமது நியூசிலாந்து திருமுருகன் ஆலயத்திலே இடம்பெற்றது. அந்த சிறப்பு சொற்பொழிவை எமது நேயர்களுக்காக இப்போது.
அன்னை தமிழே, அமுதே, உயிரே, வணக்கம். தமிழ் கடவுள் முருகனுக்கும் முருகனின் அதியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச வந்த விடயம் இன்றைய காலத்தில் ஏன் இறை வழிபாடு அவசியம். இறை வழிபாட்டை மறந்தவர்கள் வழிகாட்டும் கலங்கரை விளக்கு இல்லாத பதகு போன்றவர்கள். இன்றைய காலம் சவாலானது எதிர்கதித்தாலும் முனகல், விரக்தி, வேதனை. காலையில் இருந்து மாலை வரை மனிதர்கள் சிறகு பூத்தியது போல பறந்து திரிகிறார்கள். இன்னும் சிலரோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போதவில்லை இன்னும் ஓரிரு மருத்தியாளர்கள் அதிகமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். மனித ஆசைக்கு அளவுகோல் இல்லாமல் நின்று கொண்டே போகிறது. மரம் தான் மனிதனின் எல்லா துன்ப துயரங்களுக்கு மூல காரணம். மனநிறைவுள்ள வாழ்க்கையே மகிழ்ச்சி தரும் வாழ்க்கை. இறைவழிப்பாது மன அமைதியை தருகிறது. இறைவழிப்பாது மனதை தெளிவடைய செய்கிறது. இறைவழிப்பாது மன அழுத்தம் குறைய மன அழுத்தத்திலிருந்து விடுதலை அடைய வழி கொடுக்கிறது. ஒரு அறிஞன் சொல்லுகிறான், நீ புத்தகத்தை படிக்க உன் தலையை குனிவாயாக இருந்தால் ஒரு நாள் இந்த உலகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும். ஆனால் இன்றைய காலத்தில் பிள்ளைகள் குதிந்த தலை நிமிராமல் இருக்கிறார்கள். எதற்காக? செல்போனில் கேம்ஸ் விளையாடுவதற்காக. டிக்டாக்கிலும் பேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி இருப்பதற்காக. செல்லில் மூழ்கி இருக்கும் போது அம்மா அழைத்தாலும் கேட்பதில்லை, அப்பா அழைத்தாலும் கேட்பதில்லை. தாத்தா இலங்கையில் இருந்து உன்னோடு கதைக்க வேண்டுமாம், பிள்ளைக்கு பேச விருப்பமில்லை. தொலைபேசி வந்த பின்னர் சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தொலைபேசிகளாக தோன்றுகிறார்கள். செல்லுக்கு தரும் முக்கியத்துவத்தை மூத்தவர்கள் சொல்லுக்கு தருவதில்லை. செல்போனுக்கு பிறகு பெரும்பாலான பிள்ளைகள் தனிமையை விரும்புகிறார்கள். செல்போனில் உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வரலாம். ஆனால் அதனை பயன்படுத்தும் பிள்ளைகள் நிஜ உலகத்தில் இல்லை. எல்லோரும் நினைக்கிறோம் செல்போன் உறவுகளை வலுப்படுத்துகிறது. ஆனால் அது உண்மையில் காயப்படுத்துகிறது, பலவீனப்படுத்துகிறது, உறவுகளை பிரிக்கிறது. ஆனால் இறைவழிபாட்டுக்காக ஆலயம் வரும்போது தனிமையில் செல்போனிடம் காலத்தை கழிக்கும் பிள்ளையின் கண்களுக்கு சிறு ஓய்வு கிடைக்கிறது, மனதுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதனால் மனிதர்களுக்கு தேவையான நல் ஒழுக்கத்தை தருகிறது. இதனால் இன்றைய காலத்தில் இறைவழிபாடு அவசியமாக இருக்கிறது. இறைவழிதம் எமது மன சுமைகளை இறக்கும் போது மன நிம்மதி தருகிறது, பதற்றம் தணிக்கிறது. என்னை மீறிய ஒரு சக்தி எனக்கு துணையாக இருக்கிறது என்ற நம்பிக்கையை தருகிறது. தற்கொலை எண்ணங்களை தடுக்கிறது. மனம் சோர்வதையாமல் தடுப்பது இறை வழிபாடு. மனிதர்களுக்கு தேவையான நல் ஒழுக்கத்தை பண்பை பத்தறிவை சொல்லி தருவது இறை வழிபாடு. நாம் ஒழுக்கமாக வாழ இறை வழிபாடு தேவையாக இருக்கிறது. தவறு செய்தால் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் கலந்த பக்தி எங்களை தவறுகள் செய்ய விடாமல் தடுக்கிறது. இறை வழிபாடு சமூக கட்டுப்பாட்டை உருவாக்குகிறது. அன்பையும் கருணையும் பிறரிடம் காத்த வேண்டும் என்ற போதனைகளை இறை வழிபாடு எமக்கு சொல்லி தருகிறது. சுயநலமாக இருக்காதே, பொதுநலமாக இரு என்று சொல்லி தருவது இறை வழிபாடு. கோவில் இல்ல ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஒருவர் சொல்லி இருக்கிறார். ஆலயம் சொல்லுவது சாணவும் நஞ்சு என்று இன்னொருவர் சொல்லி இருக்கிறார். கோயிலுக்கு போனால் கலாச்சாரம் வளரும், மக்கள் ஒற்றுமை வலுப்பெறும். கோயிலுக்கு பல மொழி பேசும் மக்கள் வருவார்கள். அவர்களோடு நட்பை வளர்க்கும் பாலமாக விளங்குகிறது இறை வழிபாடு. ஆகவே வண்ணங்களில் வாழ்க்கை இல்லை, நாம் கொந்த உயர் எண்ணங்களில் வாழ்க்கை என்று கூறி விதை பெறுகிறேன். நன்றி. அன்புதன் துவாரக உருவரன்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சர்வதேச அரசியல் கண்ணோட்டம். பத்திரிகை எழுத்தாளர், அரசியல் ஆய்வாளர், கவிஞர் என பல பரிமாணங்களை கொண்ட சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்கள் இன்றைய தினம் இஸ்ரேல் அதிபரின் சிட்னி வருகையும் மனித உரிமை அமைப்புகளின் கடுமையான எதிர்ப்பும் என்ற தலைப்பிலே அரசியல் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கின்றார். இதோ அவருடைய சிறப்பு நிகழ்ச்சி.
வணக்கம். நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரன். இஸ்ரேல் அதிபரின் சிட்னி வருகையும் மனித உரிமை அமைப்புகளின் கடும் எதிர்ப்பும். இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்சாக் 5 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா விஜயம் செய்துள்ளார். இஸ்ரேல் அதிபரின் ஆஸ்திரேலிய பயணத்துக்கு கடும் எதிர்ப்பு நாடாளுமன்ற ரீதியில் கிளம்பியுள்ளது. கடந்த டிசம்பரில் மொண்டாய் கடற்கில் நடந்த பயங்கர தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று ஆஸ்திரேலிய அரச வட்டாரங்கள் தெரிவித்தன. இஸ்ரேலிய அதிபரின் ஆஸ்திரேலிய பயணத்திற்கு பாரிய அளவில் நாடாளுமன்ற ரீதியில் எதிர்ப்பு கிளம்பியதால் இதனை பொதுமக்களும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் போராடி வரும்போது காவல்துறையினரும் பல்வேறு அரசுகளும் இந்த போராட்டங்களை தடை செய்ய முயன்றனர். ஆயினும் சிட்னியில் பல்வேறு சிக்கல்கள் மற்றும் இந்த போராட்டத்தில் பல்வேறு போராட்டக்காரர்கள் காயமடைந்ததாகவும் கேன்பராவிலும் இதே மாதிரியான நிகழ்வு நடந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த போராட்டங்களை சட்டவிரோத போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாக அரசு தரப்பும் காவல்துறையும் அறிவித்தாலும் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. காசா பகுதியில் வெளிப்படும் மனிதாபின துயரத்தில் கருத்தில் கொண்டு இஸ்ரேல் அதிபருக்கான அழைப்பை அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று மனித உரிமையாளர்கள் முதலில் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அரசு உடனடியாக அதனை நிராகரித்துவிட்டது. இதன் பிறகு இஸ்ரேலிய அதிபர் ஆஸ்திரேலியா ஒரு கௌரவ விருந்தாக வரவேற்கப்படுவார் என்று தற்காலிக பிரதமர் ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்துள்ளார். சிட்னியில் மட்டும் இந்த விஜயத்திற்காக 5000 மேற்பட்ட காவல்துறை கடமையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிட்னி போண்டாய் கடற்கரையில் கடந்த வருடம் பயனாளர்கள் இருந்த யூத சமூகத்தை இலக்கு தாக்குதலில் 16 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தால் ஆஸ்திரேலியா மற்றும் இஸ்ரேலுக்கான உறவில் பாரிய விரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உறவை மேம்படுத்தவே இஸ்ரேலிய அதிபர் சிட்னி வருகத்தில் ஆஸ்திரேலிய அரசு மேற்கொண்டது. முண்டை கடற்கரை படுகொலை அடுத்து ஆஸ்திரேலிய வெறுப்பு பேச்சை கட்டுப்படுத்தும் புதிய சட்டமும் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதாவது வந்து ஹேர் ஸ்பீச் லீகலைசேஷன் சட்டம் கடந்த மாதம் ஆரம்பத்தில் கொண்டுவரப்பட்டது. கடந்த வருட இறுதியில் நடந்த பொண்டை கடற்கரையில் ஹனோக்கா விழாவில் நடந்த 14 யூத மக்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதனை மக்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையிலேயே இஸ்ரேலின் அதிபர் இங்கு வருகை தந்ததாக அரசு தெரிவித்துள்ளது. அத்துடன் வெறுப்பு பேச்சு சட்டத்தை இங்கே முழுமையாக நடைமுறைப்படுத்தலும் ஆஸ்திரேலிய பல்வேறு வகையான விவாதங்களும் வாதங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பலஸ்தீன ஆதரவு அமைப்புகள் இவருடைய வருகையை முழுமையாக எதிர்த்து பல்வேறு வகையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் வகையில் தற்போது யூத சமூகத்தின் பாதுகாப்பு ஆஸ்திரேலிய நாட்டில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேலிய அரசும் இஸ்ரேலிய அதிபரும் வேண்டிக் கொண்டுள்ளார். இந்நிலையிலேயே ஆஸ்திரேலிய நாட்டுக்கு தனது வருகை தருவதாக அவர் தெரிவித்துள்ளார். யார் இந்த ஐசக் ஹெர்சாக்? இஸ்ரேலின் அதிபரான மூத்த அரசியல்வாதியும் பாரம்பரிய இஸ்ரேலிய குடும்பத்தைச் சேர்ந்த ஐசக் ஹெர்சாக் 2021 தேர்வு செய்யப்பட்டார். கடந்த காலங்களில் ஐசக் ஹெர்சாக் இஸ்ரேலின் தொழிற்கட்சியின் தலைவராகவும் பல்வேறு தடவை எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்துள்ளார். இவர் 2013 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் பெஞ்சமின் நேத்யாவுக்கு எதிராக போட்டிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐசக் ஹெர்சாக் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருமே இஸ்ரேல் நாட்டின் முக்கிய பொறுப்புகளை வைத்துள்ளார்கள். அவரது தந்தை சைம் ஹெர்சாக்கும் இஸ்ரேல் அதிபராக இருந்தார். அதற்கு முன் ஐநா சபையில் ஐசா தூதராகவும் சில காலம் இருந்துள்ளார். இஸ்ரேல் கடந்த 2019-2020 ஆண்டுகளில் 4 முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த 4 முறையும் தற்போது பிரதமராக உள்ள பெஞ்சமின் நேத்யாஹு கட்சி பெரும்பான்மையான வாக்குகளை பெறவில்லை. இவரொரு போர்க்குற்றவாளி என்ற ஒரு கருத்து கூட இருந்தாலும் தற்போது சிட்னியிலும் மெல்பர்னிலும் கன்பராலும் பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரன் மீண்டும் ஒருத்தரை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது படித்ததிலே பிடித்த தகவல் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வான் அலைகளினூடாக உங்களுடன் கலந்து இணைந்திருப்பவர் சங்கீதா லிங்கேஷன் அவர்கள்.
வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக ஒருவரை சந்திக்கும் போதே இவன் யார், இவனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், இவன் நமக்கு எந்த வகையில் பயன்படுவான் என்று கணக்கு போட்டு பழகுவதற்கு பெயர் நட்பே கிடையாது, அது ஒரு வியாபாரம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளன்போடு பழகுவதே உண்மையான நட்பு. ஆனால் இன்றைய யதார்த்த நிலை என்ன? ஒருவருடைய வசதி வாய்ப்பு, அவர் வகிக்கும் பதவி, அவர் பயன்படுத்தும் வாகனம் ஆகியவற்றை வைத்தே அவருக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. காரியம் ஆகும் வரை நண்பா என்று அழைப்பார்கள். தேவை முடிந்ததும் யார் நீ என்பது போல கடந்து செல்வார்கள். இது ஒரு வகையான பயன்பாட்டு உறவு மட்டுமே. உண்மையான நட்புக்கு நம் புராணங்களில் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு உண்டு. அதுதான் கிருஷ்ணன் குசேலன் நட்பு. துவாரகையின் மன்னரான கிருஷ்ணனும் வறுமையின் பிடியில் இருந்த குசேலனும் சிறுவயது நண்பர்கள். பல வருடங்களுக்கு பிறகு கிருஷ்ணனை பார்க்க சென்ற குசேலன் தன்னிடம் இருந்த கிழிந்த துணியில் முடித்து வைக்கப்பட்ட அவளை மட்டுமே கொண்டு சென்றான். ஆனால் அந்தஸ்து அதிகாரம் எதையும் பார்க்காத கிருஷ்ணன் சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி ஓடி வந்து தன் ஏழை நண்பனை தழுவிக்கொண்டான். குசேலன் வாய்விட்டு உதவி கேட்காமலே நண்பனின் வறுமையை உணர்ந்து அதை செல்வ செழிப்பாக மாற்றினார் கிருஷ்ணன். குசேலன் கிருஷ்ணனை பணக்காரன் என்று பார்க்கவில்லை. கிருஷ்ணன் குசேலனை ஏழை என்று ஒதுக்கவில்லை. இதுதான் உன்னதமான நட்பு. நண்பர்களே, நம்முடைய வெற்றியை விட தோல்வியின் போது நம்முடன் இருப்பவனே உண்மையான நண்பன். பணமோ உதவியோ எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே எதிர்பார்ப்பவன் கிடைப்பது வரம். அப்படிப்பட்ட நண்பர்களாக நாமும் இருப்போம். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மீண்டும் வருகின்ற 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 அன்று மீண்டும் ஆரம்பமாகின்றது. இந்த ஆண்டுக்கான பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி இலக்கங்கள் திருமதி உமா ஜோர்ஜ் 0211344304 அல்லது தர்சி 0211932176. மேலதிக தகவல்களுக்கு இந்த அலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அல்லது நேர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சர்வதேச காதலர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே காதலர்கள் எல்லோருக்கும் எமது முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியாக காதலர் தினம் சொல் தொடர்பான சிறப்பான பாடலோடு வருகின்ற வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்களை வந்து சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.